பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் கீழநெடார் கிராமம் இயற்கை விவசாய திரு இளந்தரையன் அவர்கள் வழங்கவிருக்கும் இயற்கை விவசாய முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடியை பற்றி தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
தஞ்சாவூர் மாவட்டம் கீழநெடார் கிராமத்தை இளந்தரையன் பேசுறேன் ஐயா. ஒரு இயற்கை விவசாயி நானு
ஐயா. இப்ப விவசாயம் அப்படிங்கிறப்ப விவசாயத்துல பல ரகங்களான பயிர்கள் இருக்கு, பல விதமான பயிர்கள் நிறைய வகைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க விவசாயத்துல என்ன பயிர் வகைகளை தேர்வு செஞ்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
ஐயா, நம்ம வந்து நெல், உளுந்து, எள்ளு இது மாதிரி தான் இது பண்ணலாம் ஐயா. கரும்பு இது போடலாம். இப்போ வந்து நம்ம எள்ளு ஒன்லி இதுதான் போட்டிருக்கோம், நெல் தான் பயிர் பண்றோம். அதுவும் பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் வெரைட்டி மூலம் தான் பண்றோம்
ஐயா. இப்ப நீங்க வந்து உயர்கல்வி எல்லாம் பல்வேறு துறைகள்ல நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க, பல்வேறு தனியார் துறைகளை பெரிய பெரிய பொறுப்புகளை வந்து வகிச்சிருக்கீங்க. ஆனாலும் கூட நீங்க பாரம்பரிய விவசாயத்திற்கு திரும்பி எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு முன் உதாரணமா செயல்படுறீங்க. இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டதுங்க ஐயா?
ஐயா, ஒண்ணு இல்லையா, நம்ம நம்மாழ்வார் நம்ம நேர்ல பார்த்ததெல்லாம் இல்ல நம்மாழ்வார. அது நம்மாழ்வாரோட காணொலிகளை பார்க்கும்போது, ரெண்டாவது எங்க அப்பா வந்து விவசாயம் தான் செஞ்சிருந்தாங்க, இயற்கை விவசாயம் இல்லை செயற்கை விவசாயம் தான். நம்ம அப்பா இருக்கும்போது, அப்பா ரெண்டு வருஷம் ஆச்சு தவறி, இருக்கும்போதே நம்ம வந்து செயற்கை விவசாயத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு நமக்கு. இப்போ நான் படிச்சது காமர்ஸ் தான், எனக்கும் அக்ரிகல்ச்சர் சம்மந்தம் இல்லை. இல்லை இருந்தாலும் நம்ம குடும்பம் ஒரு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை குடும்பம் தான். அதனால நம்ம அக்ரிகல்ச்சர் இயற்கை விவசாயத்து மீது இருந்த ஈர்ப்புனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்தோம்யா. வந்தது பார்த்தா இது உள்ள மிகப்பெரிய கடல். இது வந்து நம்ம எந்த யாரையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இதில் வந்து இந்த இயற்கை ரகங்களை சாப்பிடும்போது நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது, அறிவு வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே அரிசி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். அவங்க வந்து எந்த டேப்லெட் எடுத்து வளர்ந்தவங்க இல்லை, அறிவுக்கு எந்த மட்டானிக்கும் சாப்பிட்டதில்லை. நம்ம பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் ஒரு சேர கிடைக்கும் போது நம்மளோட உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியதான் அதிகமாக இருக்குது
ஐயா. இப்போ தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூருக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க தஞ்சாவூர்ல என்னென்ன மாதிரியான நெல் ரகங்களை பயிரிட்டு வரீங்க ஐயா?
தமிழ்நாட்டினுடைய ரகங்களை வந்து நம்ம பூங்கார், குள்ளக்கார், கருத்தக்கார், கருங்குருவை, மாப்பிள சம்பா, சித்த சன்னா, சொர்ண மசூரி, அதர் மாநிலத்தில் நெல்லையும் நம்ம நிறையா, இந்த சொர்ண மசூரி, சித்த சன்னா, இதெல்லாம் வந்து ரத்தசாலி எல்லாம் அதர் மாநிலத்தில் நெல். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த மாநிலத்தில் நெல்லையும் நம்ம நிறையா. தமிழ்நாட்டில் இருந்த ரகங்களில் இப்போ அந்த நம்மளவர் வந்து இது பண்ணப்ப ஒரு 76 ரகங்களை ஊட்டி போயிருக்காங்க ஐயா. அந்த 76 ரகங்களும் இப்போ எல்லாத்தையும் இருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எல்லோரும் அது யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் உற்பத்தி பண்ணால் அது நல்லா இருக்காது இல்லையா? அதை பரவலாக்கம் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வருஷம் வருஷம் நெல்லை உற்பத்தி பண்ணி நிறைய வித நெல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் சொர்ண மசூரி கொடுத்துருக்கோம், மைசூர் மல்லி கொடுத்துருக்கோம், சித்த சன்னா கொடுத்துருக்கோம், ரத்தசாலி, பூங்கார், குள்ளக்கார், கருத்தக்கார், கருங்குறு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐயா, அதிகப்படுத்தியிருக்கோம். இந்த வருஷம் கந்தசாலா, இந்திராணிங்கிற ஒரு இப்போ வந்து நடைமுறையில் வந்து 13 வெரைட்டியாக இப்போ நம்ம குருவையில் நட்டுருக்கோம். குருவையில் இவர் ரக அதிக ரகங்கள் நடமாட்டாங்க, நம்ம ஒரு அதிக ரகங்களை குருவையில் நட்டுருக்கோம் இந்த தடவை
ஐயா. இப்போ நெல் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நெல்லை அதனுடைய வேளாண்மையினுடைய ஆராய்ச்சிகள் மூலமா எவ்வளவோ பல்வேறு விதமான நெற்பயிருடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்படி நிறைய நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆனா கூட நீங்க பாரம்பரியமான இந்த நெல் விதைகளை வச்சு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற முறைய கடைபிடிச்சு வரீங்க. உண்மையிலேயே இந்த பாரம்பரிய நெல்ல அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, நம்ம பாரம்பரிய நெல், நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாரம்பரிய நெல் சாப்பிட்டாங்கன்னு ஒரே வரியில முடிச்சிட முடியாது. நம்ம எல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்டாங்க, அவங்களாம் எவ்வளவு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, 105 வயசு எல்லாம் இருக்கிறாங்க. நோய் நொடி இல்லாம நம்ம என்ன மாத்திரையோட வாழ்றது வந்து 100 வயசு நீங்க மாத்திரையோட வாழ்றதுல வந்து அது வாழ்க்கையே இல்லை. நீங்க எந்த நோய் நொடி இல்லாம வாழ்றதுதான் வாழ்க்கையே. நம்ம பாரம்பரிய ரகங்களில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் இது இல்லை. இப்போ பூங்கார் எடுத்துக்கிங்க, பூங்காரில் வந்து போலிக் ஆசிட் அதிகமாக இருக்கு. போலிக் ஆசிட் மாத்திரை யாருக்கு கொடுக்குறாங்க? சத்து உடம்புல தெம்பு இல்லாதவங்க, இந்த தாய்மார்களுக்கு, அது பிரகனண்டாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பிறக்கிறவங்களுக்கு, தாய்ப்பால் ஊர் இல்லாதவங்களுக்கு, இதுவங்களுக்கு வந்து மகப்பேறு மருத்துவத்தை கேளுங்க, போலிக் ஆசிட் மாத்திரை எல்லாருக்குமே எழுதுறாங்க. எந்த மருத்துவமனை உள்ள நினைஞ்சாலும் மகப்பேறு மருத்துவர் போலிக் யாத்திரை மாத்திரை சாப்பிடாம இருந்ததே இல்லை. நம்ம பூங்காரை சாப்பிட்டு தான் பழைய ஆட்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா பூங்காரில் வந்து போலிக் ஆசிட் மட்டும் இல்லை, விட்டமின் சி மினரல் இருக்கு, எல்லா சத்துக்களும் அதுல இருக்குது. ஃபைபர் அதிகமா இருக்கு, சுகர் வியாதி இருக்குதுல்ல அவங்க அந்த நோயாளிகளை. நமக்கு ஆரம்பத்துல சுகர் அவ்வளவுக்கு கிடையாது, அங்க ஒன்னு இங்க ஒன்னா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சுகர் அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னா நம்ம பாரம்பரிய மரபை அப்படியே கடத்தலையா, அந்த ரகங்கள் கடத்துது. இதுல என்ன உயிராட்டல் இருக்கு, எதிர்ப்பு சக்தி இருக்குது. ரெண்டாவது நம்ம கருப்பு கவுனி, மாப்பிள்ள சம்பா, பூங்கார், குள்ளக்கார், கருத்தக்கார், நீங்க பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்துறது அண்ணாக்காடின்னு ஒரு இது காய்ச்சுவாங்க. அது என்னன்னா அதுல பாத்தீங்கன்னா நம்ம கருங்குருவை, வாளான், மணக்கத்தை, இந்த மூணு ரகத்தை தான் மெயினா பயன்படுத்தியதாக சொல்றாங்க. இந்த ரகங்கள்லாம் இருக்குது, நம்ம இதை விட்டு விட்டு நம்ம இது தீட்டி அரிசியை சாப்பிட்றதுனால உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மட்டும்தான் உடம்புக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது கார்போஹைட்ரேட் மட்டும் போகும்போது நம்ம உடம்பு அதிகமாக சுகர் ஏறிடுது உடம்புல. நீங்கள் பாரம்பரிய ரைஸை சாப்பிட்டீங்கன்னா எளிமையாக பசிக்காது பசியாக தான் சாப்பிட்றோம். அப்போ பசிக்காது, பசிக்காதுக்கு என்ன காரணம்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறாங்க. மெல்ல மெல்ல உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது நம்ம பாரம்பரிய ரகங்கள். டிடிஏ இப்போ ஹைபிரிட் ரகங்கள் பூரா பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு குளுக்கோஸாக மாறுது உடம்புல. அதனால தான் ஹை சுகருக்குலாம் போகிறதுக்கு காரணம் இதுதான், 400, 300, 500க்குலாம் போகிறதுக்கு காரணம் இந்த ரகங்கள் தான்.
ஐயா இப்போ நான் சொன்ன மாதிரி நெல் அப்படின்னாலே தஞ்சாவூர் தான் நெற்பயிருடைய நெற்களஞ்சியம், தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த நெல்லினுடைய பயிர் வளர்றதுக்கு ஏற்ற மண் வகைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அந்த தஞ்சாவூருடைய மண் பரப்பு நெல்லுக்கு எந்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை உடையதா இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா நம்ம இப்ப நெற்பயிர் வந்து இந்த மண்ணில் தான் வைக்கணுங்கிறது இல்லை, தண்ணி உள்ள பயிரில் வைக்கலாம். தண்ணி எதுக்கு நெற்பயிரில் அதிகமாக கட்டுறோம்னா களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். நம்ம எளிமையாக விவசாயம் செய்யறதுக்கு தான் தண்ணி அதிகமாக பிடிச்சி கட்டுறோம். எல்லாம் இப்போ இப்போ உள்ள குட்ட ரகங்களை வந்து ஒரு இதில் சொல்கிறாங்க, குட்ட ரகங்களை அனைத்தும் தண்ணி அதிகமாக, இப்போ வந்து ஹைபிரிட் ரகங்களாக தான் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு. குழி வெடிச்சான்னு ஒரு ரகம் இருக்குது, வரப்பு குடையான்னு ஒரு ரகம், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் பகுதியிலேயே இருக்கும். இந்த குழி சின்ன சின்ன குழியில் இருக்க தண்ணியை வச்சு அந்த ரகங்கள் வளர்ந்துருமா, அந்த அளவுக்கு நம்ம பாரம்பரிய ரகங்கள் வந்து தண்ணியை பருவமழை பெஞ்சாலும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. கரிகாலம் கட்டி அந்த கல்லணை வண்டலில் வந்து இந்த திசையை திருப்பினதுனால விளைச்சல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தில் நல்ல விளைச்சல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ வந்து சாதாரண மண் இல்லையா, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மண்ணில் 78% காட்டில் நைட்ரஜன் இருப்பதாக 6வது புக்கிலேயே தமிழ்நாடு பாடநூல் புத்தகத்திலே அச்சிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம யூரியாவும் யூரியாவை தான் நம்ம வாங்கிட்டு போகிறோம், யூரியா நைட்ரஜனுக்கு அதுக்கு தான் வாங்கிட்டு போடுறோம். ஏன்னா ஒரு தாவரம் 78% நைட்ரஜன் எடுத்துக்கிட்டா மீதி 22% தான் இருக்குது. 22% பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்குது, காட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் மழை பெய்யும்போது இது இருக்குது, சூரிய வெளிச்சத்தில் இருக்குது. இந்த 22% நம்ம எவ்வளோ மருந்து, அதாவது ஆக்சுவலாக நமக்கு விளையிற ரகமே 10 மூட்டை விளையுது தஞ்சாவூர் பகுதியில். இந்த 10 மூட்டையில் பார்த்தீங்கன்னா 5 மூட்டை மருந்துக்காகவே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு மாவுக்கு. 5 மூட்டை யாருக்கு செலவு பண்ணால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக செலவு பண்ணுது. அவன் பண்ண உற்பத்தி மருந்தை விற்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், அவனுக்கு நம்ம செலவு பண்ணி அவனுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு. விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்காக என்னையுமே உழைக்கலைங்கிறதா என்னோட குற்றச்சாட்டாகவே இருக்கியா. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து எல்லா பகுதியிலும் தாவரங்களுக்கு அவ்வளோ சத்துக்கள் தேவையே இல்லை. தண்ணு அந்தந்த மண்ணு தன்னை தானே புதுப்பிச்சு கொள்ளும், தகவமைச்சு கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம மரத்து மருந்தை தான் போட்டு மண்ணில் சத்து இல்லைங்கிறதும் மருந்து போடுறோம். மருந்து தான் நம்ம மண்ணை மலடாக்குனுச்சு, அடுத்தது மனுஷனை மலடாக்கி, இப்போ மாடு மலடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பொறுப்பது பெட்ரிலி சென்டர் அதிகமாக வந்ததுக்கு காரணமே வியாதிகள், பெட்ரிலி சென்டர்லாம் அதிகமாக வர்றது காரணம் இந்த யூரியா, பொட்டாசு, டிஏபி இந்த ரசாயன உரங்களை போடுறதுனால நம்ம உயிராட்டல் நம்ம உடம்புல இல்லாத போன காரணம் தான் இப்போ மருத்துவமனைகளை தேடி போகிறோம். ஏன் நம்ம
ஐயா நீங்கள் சொல்றது போல ஒரு நெல் ரகங்களை நம்ம பயிரிடும் போது இந்த வேதியியல் உரங்கள்லாம் நம்ம வேணும் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம செயல்படுத்துறது இல்ல, அதுல பொதுவாக பூச்சி தாக்கம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரக்கூடிய சூழல் இருக்கு. நெல் அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு பூச்சிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா காணப்படுது, அந்த பூச்சி தாக்க நிவர்த்தி செய்யறதுக்கு இயற்கை முறையில நீங்க என்ன என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை கையாளுறீங்க ஐயா?
ஐயா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி இப்போ யாருக்குமே நமக்கே நீங்கள் இப்போ லைட்டாக ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மருத்துவமனைக்கு போனாலும் ஜுரம் நிற்குங்கிறது வரல, ஆட்டோமேட்டிக்காக 3 நாளில் நம்மளோட ஜுரம் நின்றும். அதேமாதிரி பயிர்களுக்கு சில நோய்கள் வரும், வந்துட்டு குறிப்பிட்ட சதவீதம் தான் சேதத்தை ஏற்படுத்தும். அதுக்கு மேலே பூச்சிக்களால் வந்து 100% அடிச்சு அது வந்து ஹைபிரிட் ரகங்களில் பண்ணுதுயா. நீங்கள் பாரம்பரிய ரகங்களில் 100க்கு 100 அழிஞ்சிருச்சு, எல்லாமே அழிச்சிருச்சுன்னு சொல்லி பூச்சிகள் வந்து அப்படி பண்ணதா இல்லை. சில ஒரு 10% எல்லா எந்த ரகமாக இருந்தாலும் அது சேதம் இருக்க தான் செய்யுது. அதனால நம்ம உடனே மருந்து வந்தோம் டக்குனு ஜுரம் வந்தோடனே டாக்டர்கிட்ட வர்ற மாதிரி நம்ம மருந்துக்கு உடனே பூச்சி வருதோ இல்லையோ கரெக்டாக 10 நாள் 15 நாள் 20 நாள் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது பூச்சி அடிக்குதா அடிக்கலையான் இல்லை பக்கத்து வயக்காரம் அடிச்சா நம்ம அடிச்சிடணும். அந்த மென்டாலிட்டிக்கு வந்ததுனால தான் இப்போ மருந்துகள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும், ரசாயன உரங்களை அதிகப்படுத்தணும். நீங்கள் இன்னைக்கு வேளாண் துறைக்கு சொன்னது என்னன்னா உரத்தை எப்படி குறைக்கிறதுக்கான பயிற்சி இப்போ வேளாண் துறையில் நடத்த ஆரம்பிக்கலாம். தமிழகத்தில் வேளாண் துறையில் உரத்தை எவ்வளோ கம்மியாக கையாளலாங்கிற பயிற்சி இன்னைக்கு கூட நடந்திருக்குது. இப்போ நம்ம பகுதியில் இன்னைக்கு நடந்திருக்கிறது உரங்கள்லாம் எப்படி குறைச்சி கையாளலாங்கிறது. அதனால் நம்ம அதிக உற்பத்திக்குன்னு போகும்போது தான் மருந்துகளை அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டியது. ஒரு மனுஷனால 10 கிலோ தான் தூக்க முடியுங்கிற மனுஷனை நீங்கள் வந்து 100 கிலோ தூக்கிட்டு ஓடுனா எப்படி ஓட முடியும்? நீங்கள் அப்போ ரசாயனங்களை கொடுத்து போதை பொருள் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம அதிகப்படுத்துகிறோம் அந்த ரகங்களை உற்பத்தி அதிகப்படுத்தினேன். ஏன்னா நம்ம எப்படி சீவ மாட்டை வந்து பாலுக்காக கொண்டு வந்தோமோ அதுமாதிரி நீங்கள் குட்டை ரகங்களை வந்து உற்பத்திக்காக கொண்டு வந்துருக்கீங்க. அதுலேருந்து சாப்பிட்ற எதுவுமே எனர்ஜியாக இல்லையே.
ஐயா இப்ப நீங்க சொன்னது போல ரசாயன உரங்கள்லேருந்து மாறி நம்ம இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தணும். இப்ப நெல்லுக்கு அப்படிங்கிறப்ப இந்த மீன் அமிலம் உரங்களை நீங்க பயன்படுத்துறீங்க, அப்ப அந்த வகையில இயற்கையா மீன் அமிலத்தை எப்படி தயாரிக்கிறீங்க, அதை எப்படி பயன்படுத்துறீங்க, அதை கொஞ்சம் கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா இப்ப நம்ம சனி ஞாயிறு ஆயிடுச்சு நம்ம மீன் வாங்கி சாப்பிடுறோம். எல்லாருமே எல்லா வீட்லயும் மீன் ஏதோ ஒன்று மீன் வாங்கி சாப்பிடுறோம் ஐயா. மாசத்துல 1 தடையோ 2 தடையோ 2 ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்குறோம். அந்த கழிவுகளை நம்ம வெட்ட போகும்போது அந்த கழிவுகளை வாங்கிட்டு வந்து அதுல 1 கிலோ கழிவுக்கு 1.5 கிலோ நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணிக்குன்னு எதுவும் ஊற்ற வேண்டியது மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கழிவுகள்லாம் 2-3 நாளைக்கு கொஞ்சம் வாட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது திரவமாக மாறிடும், அப்படியே தேன் போல ஒரு இதுக்கு வரும். அதை தான் நம்ம மீன் நம்ம 22 நாள் சென்று எடுத்து நீங்கள் பயிருக்கு அதை அடிச்சிங்கன்னா அதுதான் நைட்ரஜன் என்னன்னா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை அது கிரகித்து பயிருக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிற அந்த மீன் அமிலத்தில் எலி கண்ட்ரோல் ஆகுது. இது வந்து நம்ம வந்து தயாரிக்கிறதுல பெரிய விஷயம் இல்லையா. 1 கிலோ மீன் கழிவுனா 1 சக்கரை போடுறோம் ஐயா, போட்டு 22 நாள் சென்று நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏக்கருக்கு நீங்கள் அதிக போச்சீங்கன்னா 3-4 தடவை நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். 4 லிட்ரு வா மாமா நீங்கள் 1-4 கிலோ போட்டிங்கன்னா எடுத்துடலாம். 2 மாசம் தயாரிச்சு வச்சா அடுத்த 3 மாசத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஐயா. அதை 6 மாசம் வாங்கி நம்ம மீன் அமிலத்தை பயன்படுத்திக்கலாம். அதில் உள்ள உயிராட்டில் வச்சுக்கிட்டு மீன் அமிலம் வந்து எலி கண்ட்ரோல் பண்ணுது. அதனால நீங்கள் வந்து இப்போ ரசாயன உரங்களை தேடி போகிறதுக்கு நம்ம இதை ஏன்னா ரசாயன உரங்களை வந்து நீங்கள் வந்து யாரும் திணிக்கலை. இவங்க என்னன்னா சோம்பேறிகளாக மாறுறதுக்கு தான் ரசாயன உரங்கள். நான் வயலை நட்டுட்டு வீட்டிலே உட்காந்துருக்கணும், எதுவுமே பார்க்கக்கூடாது. ஆனால் கரெக்டாக 5 நாள் 10 நாள் 15 நாள் மருந்து அடிச்சுட்டு அது விளைஞ்சி வந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்தியா வந்து ஏன்னா விவசாய பொருள் இல்லாமல் எந்த நகர்வும் நடக்காதியா? உலகத்திலேயே விவசாயம் உற்பத்தி பண்ணலாம் எதுவுமே நடக்காது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயத்திலேருந்து தான் உணவு போகுது. விவசாயம் மட்டும்தான் விவசாய பொருட்கள் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் குறையுது, விலை குறையுது. அதனால தான் நம்ம வந்து ரசாயன உரங்களை தேடி உற்பத்தி அதிகம் உற்பத்தி ஆகணும் ஒரு பொய்யான தோற்றத்தை நம்ம உருவாக்கிட்டே இருக்கோம். பசி பட்டினி வந்துடும், அதனால நீங்கள் ரசாயன உரங்களை போடுங்க போடுங்க போட்டு உற்பத்தி பண்ணு. பசுமை புரட்சி வந்தப்ப அதே தான் சொன்னோம், 3 வருஷம் பசுமை புரட்சி முடிஞ்சும் இன்னும் பற்றாக்குறையுந்தான சொல்லிட்டு இருக்கோம். எங்கேயும் திருப்தியா இல்லையே, எக்ஸஸா இல்லையே. வெளிநாட்டிலேருந்து தானே வாங்குறோம் ஒவ்வொரு உணவுப் பொருளையும், 10 ஆகும்போது வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குறோம். ஏன் நம்மளால உற்பத்தி பண்ணல? இருக்கு அதிக இருக்கிறதுலயே சந்தைப்படுத்துறது சந்தை வந்து சீனாவும் இந்தியாவும் தான் இருக்குது. ஆனால் நம்ம மற்ற மாநிலத்தில் தான் வாங்கிட்டு வரோம். அவங்க நம்மளும் சந்தை சந்தையாக தானே பயன்படுத்துகிறாங்க. இந்திய இடத்த ஃபுல்லாக சந்தையாக தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்திக்கின்றன. ஆனால் நம்ம யாருமே நம்ம ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா குவாலிட்டியானதை மட்டும் அங்கே அனுப்புறீங்க. நீ இப்போ நிறைய ரசாயன உரங்களை போட்டால் மருந்து அதிகமாக இருக்குன்னு இப்போ ரிட்டர்ன் வராதா சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து மீன் அமிலம் நம்ம தற்சார்பை நோக்கி போனாவே பெரிய அளவில் இது பண்ண வேண்டியது இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்கவுங்க ஒவ்வொரு ஏக்கரை வீட்டுக்கு பண்ணாவே அடுத்தது எக்ஸஸ் ஆகும்போது நம்ம பத்தவங்களுக்கு கொடுக்கலாம்யா.
ஐயா இப்ப இந்த இலுப்பை பூ சம்பா அரிசி அப்படின்னு ஒரு அரிசியை வந்து நீங்க வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இலுப்பை பூ சம்பா அரிசினா என்ன, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா இலுப்பை பூ சம்பா வந்து ஒரு லைட்டு பச்சை கலர்ல இருக்கும் அந்த நெல். இலுப்பை பூ சம்பா 135 நாள் அதோட வாழ்நாள். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் வருது இந்த ரகங்கள். இந்த ரகத்தை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தினாலும் இது இந்த ரகம் மட்டும் இல்லை, இப்போ இந்த ரகத்தை மட்டும் நம்ம அதில் அதிகப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. நம்ம பூங்கார், குள்ளக்கார், கருத்தக்கார், கருங்குருவை, இலுப்பை பூசம்பா, வாழை பூசம்பா, தேங்காய் பூசம்பா நிறைய ரகங்களுக்கு. இந்த ரகம் மட்டும் என்னன்னா லைட்டு பச்சை கலரில் இருக்கும் அதோட அரிசி. கருப்பு கவனி எப்படி கருப்பாக இருக்குமோ இது லைட்டு பச்சை கலரில் இருக்கும். இது சாப்பிட்டா உடம்புக்கு எனர்ஜி அதிகமாக வர்றதுனால நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஏன் சுகர் பேஷண்ட்டுக்கு அதுக்கு நிறையா பயன்படுத்தினால சுகர் குறையதா சொல்ல இது பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம கொடுத்த பேஷண்ட்டு நம்மள்கிட்ட கொடுத்த வாங்கிட்டு சாப்பிட்டாங்கள அவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம அந்த ரிசல்ட்டே சொல்லியிருக்கோம். அதில் எங்களுக்கு சுகர் குறைஞ்சிருக்கு இந்த அரிசி சாப்பிட்டதுனால.
ஐயா அதே போல இந்த சூரக்குருவை அரிசி, பனங்காட்டு குடவாழை அரிசி, இந்த பேருக்கெல்லாம் ரொம்ப ஒரு கேள்விப்படாத ஒரு புதுமையான வகைகளான ஒரு அரிசியா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
குடவாளையில பால் குடவாளை, பனங்காட்டு குடவாளை, வெள்ள குடவாளை இதெல்லாம் இருக்கியா? இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பால் குடல்னு சொல்லுவாங்கல்ல, பிறந்த குழந்தைங்க சின்ன குடல் வந்து ரொம்ப பெரிய அளவுல ஜீரண சக்தியை உண்டாக்க முடியாது. அதுக்காக இதுதான் பானங்க, இது வந்து எளிமையா செரிமான ஆயிரும். ஜீரக சம்பா எப்படி பெரியவங்க சாப்பிடுறோம், குழந்தைகளுக்கு வந்து பனங்காட்டு குடவாளை, குடவாளை, பால் குடவாளை, இது எல்லாமே மூணுமே ஒரே மாதிரியான மருத்துவ குணங்களை கொண்டதுதான்யா. எளிமையா சீக்கிரம் எளிமையில செரிச்சிடும் குழந்தைகளுக்கு. அதனால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோறு ஊட்டும் போது இந்த குடவாளை சாதத்தான் சமைச்சு ஊட்டினதாக பழைய இதுல சொல்றாங்க. பழைய நாட்கள் நிறைய வயதானவர்கள் அதான் சொல்றாங்க. அதனாலதான் பனங்காட்டு குடவாளையை நம்ம அதிகப்படுத்திருக்கோம் ஐயா. இனிமேல் நிறைய பெயர் காரணங்களே இந்தியாவோட தமிழ்நாட்டு ரகங்கள் அனைத்தும் ஒரு பெயருக்கு காரணமாக தான், கரெக்டான காரணத்தோட தான் பெயர் காரணம் வச்சாங்க. பனங்காட்டு குடவாளி, ஜீரக சம்பா, தூயமொழி. நீங்க தூயமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய தரத்துல தூயமொழி வந்து சாப்பிடாத நிறைய இருக்க மாட்டாங்க இப்ப இயற்கையில. தூயமொழியோட மருத்துவ குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட ஒரே ஒரு தாத முதல் என்னன்னா, நீங்க வேர்வையும் மணக்கும் அப்படின்னா அதோட உள்ள அர்த்தம் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியா தூயமொழியை சாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள உங்க உடம்புல உள்ள கழிவுகள் ஈஸியா வெளியேறும். அதனாலதான் வேர்வை மணக்கும். அதனால நீங்க கழிவுகள் வெளியேறாதனாலதான் கண்ட வியாதிகள் நமக்கு வர்றது. அந்த தூயமொழியை நீங்க பயன்படுத்துவதனால நிறைய மக்களுக்கு தூயமொழி தெரியும். தூயமொழியை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க சொன்ன ரிசல்ட் எல்லாத்தையும் கிளங்கி இதே ரிசல்ட் தான் வருது. தூயமொழி எளிமையா செரிமானத்தை உண்டாக்கும், கழிவுகள் ஈஸியா வெளியேறும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தூயமொழி சாப்பிட்டீங்கன்னா அதிகமா இருக்காதியா
ஐயா? இப்ப இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படிங்கிறப்ப இந்த நெற்பயிர் குறிப்பா இந்த விதைகளுக்காக வந்து விதை நெல்லை வந்து உற்பத்தி பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பணி. நீங்க விதை நெல்லை எப்படி உருவாக்குறீங்க, அதனுடைய செயல்பாடு முறைகள் என்ன, நீங்க தயாரிக்கக்கூடிய விதை நெல் எல்லாமே தரமான விதை நெல்கள் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க ஐயா?
ஐயா நம்மகிட்ட வந்து எல்லா, அதுவும் இப்ப நம்ம பரிசாத்த முறையிலையும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில ரகங்கள் எடுத்து பண்றோம். அப்படிங்கும் போது நீங்க நம்ம பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே எல்லாமே வீரியமா உள்ள ரகங்கள் தான். ஏன்னா எனக்கு நான் பிறக்காத காலத்துக்கு முன்னிலிருந்து மாப்பிள சம்பா, காட்டியானம், பூங்கார் இந்த ரகங்கள் இருக்கு. இந்த ரகங்கள்லாம் அன்னைக்கு தெளிச்ச ரகம் தான், இன்ன வரைக்கும் அதே ரகத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதுவும் தனியா நம்ம தனியா இது பண்றது இல்லை. இந்த ரகத்தை தொடர்ச்சியா பயிரில பயன்படுத்திருக்கும் போது அது வீரியம் குறையவே இல்லை. ஆனா நீங்க ஒட்டு ரகங்களை பயன்படுத்தும் போது பாருங்களேன், ஒட்டு ரக விதைகளை ஒரு வருஷம் மூணு வருஷம் அப்புறம் சீல்டு விதை வாங்கணும், அப்புறம் பவுண்டேஷன் விதை வாங்கணும், அப்புறம் ஒவ்வொரு இது பத்தியும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொன்று மாத்துறாங்க. அப்படிங்கும் போது அதுல வீரிய ஒட்டு ரகம், அதனாலதான் அதோட வீரியம் குறையுது. இந்த ரகங்கள்ல எந்த காரணத்து ஆதி காலத்துல இருந்த மாப்பிள சம்பா தான் இன்ன வரைக்கும் இருக்கு. அதுல யாரும் ஒட்டு போட்டதோ இது பண்ணதோ இல்லை. ஆனா வேற ரகங்களை போடலாம, இதுல வந்து வேற ரகத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். ஒட்டு தாய் ரகத்துல இருந்து தான் ஒரு அஞ்சு வருஷம் அதை பயன்படுத்தினீங்கன்னா தாய் ரகத்துக்கு பேர் சொல்றாங்க சில கருத்துக்கள்லாம். ஒரு ஒட்டு ரகத்துல அஞ்சு வருஷம் தொடர்ச்சியா பயன்படுத்தீங்கன்னா ஆர்ஜின் என்னவோ அந்த ரகத்துக்கு வந்துடும் சொல்றாங்க. அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்ம தயாரிக்கிற விதைகள் தரமான விதைகள். அப்ப நான் மட்டும் தயாரிக்கிற விதைகள் இல்ல, இயற்கையில தயாரிக்கிற எல்லா விதைகளும் சில கலப்புகள் இருக்குமே தவிர விளைச்சல் அதிக பருவங்கள் இது பண்ணுவியா, முளைப்பு திறன் நல்லா இருக்கும், ஜெர்மினேஷன் வந்து கொஞ்சம் கூட குறையாது, அதுல எல்லாம் எந்த இதுமே இல்லையா. கலப்பு ரகங்கள் ஒன்று ரெண்டு கலந்து இருக்கும் முடிஞ்சு எல்லா உற்பத்தியாளர் பண்றதுல, மற்றபடி இது இதுவே கிடையாதுயா. நம்ம இப்ப நம்ம ஜீன் பியூரிட்டியை நோக்கி நம்ம பண்றோம்யா. எப்படி ஜீன் பியூரிட்டி பண்றதுங்கிறத நம்ம சில பயிற்சியெல்லாம் போய் எடுத்திருக்கோம் ஒடிசாவில். அந்த தொடர்ச்சியை அதனால நம்ம ஜீன் பியூரிட்டி பண்றது எப்படி, அது ஏன் இனக்கலப்பாகுது, எந்த டைம்ல அது வந்து நம்ம நட்டமா இனக்கலப்பாகுது, அந்த இதெல்லாம் இருக்கியா
ஐயா? இப்ப உங்களுக்கு எந்த அளவு வயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தமா இருக்குது, அதுல எந்த அளவு நெல்லை பயன்படுத்துறீங்க, நெல் தவிர வேற ஏதாவது பயிர்களா பயிர்றீங்க ஐயா?
ஐயா நம்ம நெல், உளுந்து, வாழை போட்டிருக்கோம் ஐயா. வரப்புகளில் வாழை அரைச்சிருக்கோம், நெல் இருக்கு, உளுந்து போடுறோம், கோடையில் உளுந்து போடுறோம், பயிர் போடுறோம், அதே மாதிரி நம்ம சோயாபீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம நெல்லை வந்து எளிமையாக விற்கிறதுனால நம்ம நெல்லை வித்துக்கிட்டு இருக்கோம் ஐயா, நெல்லை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா. இந்த வருஷம் நம்ம வந்து எள்ளுக்கு உளுந்துக்கு அதிக டிமாண்ட் இருக்கிறனால நம்ம கோடையாக முன்கூட்டியே நட்டுருக்கோம் இந்த வருஷம். எதுக்குன்னா நம்ம பருவத்தில் பார்த்து முன்கூட்டியே நட்டுருக்கோம், ஏன்னா கோடையில் அந்த இதை பண்ணணுங்கிறது. கோடையில் உளுந்தும் பயிரும் நீங்கள் செலுத்தும் போது செலவுகளுக்கு குறையா, வருமானம் நமக்கு வரும். நம்ம நம்மளோட நோக்கமே என்னென்னா செலவை குறைச்சி வருமானத்தை காட்டணும், அவ்வளவு தான். செலவு செஞ்சு வருமானம் எடுக்கணுங்கிறது இல்லை, செலவை குறைச்சி வருமானத்தை காட்டணுங்கிறதுக்காக நம்ம உளுந்து, எள்ளு, வீட்டுக்கு தேவையான பயிர்களை நம்ம போடுறோம் ஐயா. கொஞ்சம் இப்போ தான் நம்ம இது பண்ணதில்ல, இந்த எல்லா இயற்கை விவசாயத்தையும் கொஞ்சம் வாங்கி நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா.
ஐயா இப்போ உளுந்து அப்படிங்கிறப்ப எந்த அளவு உளுந்தை நீங்கள் வந்து பயிரிடுறீங்க, அதனுடைய உளுந்து பயிரினுடைய விதைகளை நீங்க எங்க வாங்குறீங்க, அதனுடைய வேளாண்மை முறைகள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
விவரம் செஞ்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கு உளுந்து போயிட்டு அடிப்போம். அந்த டைம்ல நம்ம ஏற்கனவே நம்ம இப்ப நாட்டு ரகங்களை வந்து இல்லாம அழிஞ்சு போன நாட்டு ரகங்கள்ல ஒரு சில பேர்ட்டு வாங்கி வச்சிருக்கோம் ஐயா. இந்த நாட்டு ரகங்கள் உளுந்து ரொம்ப பொடியா இருக்கும், பயிரும் பொடியா இருக்கும், இது இருக்கும் எல்லாத்தையும். அது இல்லை, இப்ப ஹைபிரிட் ரகங்களும் வந்துருக்கு. ஹைபிரிட் உளுந்துல வந்து பெரிய அளவுல ஹைபிரிட் வந்து பாதிச்சதா ஒண்ணு தெரியலையா. நெல்லுல வந்து அதிகமா வந்திருக்கு, உளுந்துல 9, 8, 7, 11 அப்படி வந்துருச்சியா. அது சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நட்டுக்கலாம் ஐயா. நமக்கு என்ன இருக்குன்னு எத்தனை நாளுக்குள்ள நம்ம இது பண்ணணுமோ அது அதுக்கு தகுந்த பாத்துக்கலாம். வீட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பயிர்களை பண்ணோம்னா நல்ல உளுந்து வந்து நம்ம அரைக்கும் போது மாவு நிறைய காண்ற ரகங்களை தான் நம்ம நட வேண்டியதா இருக்கியா
ஐயா. அதே போல நீங்க எள் ரகங்களை வந்து பயிரிடுறீங்க. எள் அப்படிங்கிறப்ப பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்சது கருப்பு எள், வெள்ளை எள் அப்படிங்கிறது பொதுவா பரவலா சந்தைகள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகம். நீங்க எந்த எள் ரகங்களை வந்து பயிரிடுறீங்க?
நம்ம வந்து நாட்டு ரகம் கருப்பு, அந்த சிகப்புக்கு மேல இருக்கும்போது ஒரு எள் சிகப்பு எள் அதுதான் பண்றோம். கருப்பு எள் இருக்குது, லைட்டா சிகப்பு எள் இருக்குது, வெள்ளை எள் இருக்குது. வெள்ளை எள்ள இப்ப பாத்தீங்கன்னா திதிக்குன்னு மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. வெள்ளை எல்ல கருப்பு எள்ளு நம்ம இருக்குது. நீங்க கருப்பா இருக்கிற எந்த பொருளுமே மருத்துவ குணம் அதிகம் உள்ளது ஐயா. இதுன்னு இல்ல, நீ கருப்பா இருக்கிற என்ன கருப்பு கவுனில இருந்து நீ எதை எடுத்துக்கிட்டாலும் கருப்பா இருக்கிற பொருட்கள்ல எதிர்ப்பாற்றல் நிறைய இருக்கும். அதனாலதான் நம்ம கருப்பு எள்ளு நல்ல இது நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரையா. நம்ம எண்ணெய்லேருந்து எல்லாமே வந்து அதிக சத்துக்களை கொண்டது
ஐயா. இப்ப இந்த வேளாண்மை முறைகளை செய்யறதுக்கு நிறைய இன்னைக்கு வேளாண் கருவிகளுடைய பயன்பாடு அப்படிங்கறது நிறைய வந்துருச்சு. குறிப்பா டிராக்டர் வந்துருச்சு கதிர் அடிக்கிறதுக்கு, நெல்லை வந்து இந்த உமியிலேருந்து அரிசியை பிரிக்க நிறைய கருவிகள் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க எந்த மாதிரியான வேளாண்மை கருவிகளை கொண்டு இந்த வேளாண்மையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயா?
ஐயா நம்ம இப்ப டிராக்டர் வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம மாடு அதிக பரப்பளவு இருக்கிறனால நம்மகிட்ட மாடும் இல்ல, மாடு ஏறு ஓட்டுறதுக்கான ஆட்களும் இல்லையா. இப்போ நம்மளே ஓட்டினாலும் அதிகபட்சம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓட்ட முடியும், அதிகமாக பண்ண முடியாதுயா. அதனால நம்ம கொஞ்சமான இது மட்டும் தான் நம்ம இது அதிக பரப்பளவில் பண்ணுறதுனால டிராக்டர் தான் வச்சுருக்கோம். நம்ம பெரிய வண்டி தான், பெரிய டிராக்டர் தான் பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது களை எடுப்பதற்கு கோண வீரரை பயன்படுத்துகிறோம்
ஐயா. இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் நிறைய பயிர் பாதுகாப்பு, குறிப்பாக பயிருக்கான காப்பீட்டுத் திட்டங்கள் நிறைய வந்துருச்சு. அதே போல விவசாய சம்மந்தப்பட்ட நிறைய வங்கிகள் கடனுதவி திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. உங்களுடைய நிலங்களுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டம், வங்கி கடன், பயிர் காப்பீடு குறித்து திட்டங்களில் நீங்கள் ஏதாவது பயனடைஞ்சிருக்கீங்களா ஐயா?
இல்லை, நம்ம தமிழக அரசு காப்பீடு திட்டத்தில் நிறைய பயனடைஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பயன்கள் கொடுக்குறோம். ஆனால் என்ன ஒன்று, இயற்கை விவசாயத்துக்கு இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பெரிய இடத்துல நமக்கு இன்னும் அரசாங்கம் எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு எல்லா ஊக்கத்தையும் அளிக்குது. இயற்கை விவசாயத்துக்கு நம்மளும் எத்தனையோ கோரிக்கைலாம் வச்சிருக்கிறாங்க சங்கத்தின் மூலியமா. என்னன்னா ஒரு 3 வருஷம் தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த நிலங்களை புத்துயிர் பெறதுக்காக பணங்கள் கொடுங்க, தொடர்ச்சியாக நீங்கள் மானியம், அதுக்கப்புறம் மானியம் கூட தர வேண்டியது இல்லையா. 3 வருஷத்துக்கான 3 வருஷம் அந்த நிலத்தை தயார் பண்ணிட்டோம்னா அடுத்தது பண்ணலான்னு. அதான் ஏக்கருக்கு 15,000 ரூபா கட்டம் வருஷத்துக்கு அந்த நிலங்களை நம்ம சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் ரசாயன உரங்களை போட்டுட்டு இது மாதிரி ரகங்களுக்கு, இது இல்லாமல் இந்த நிப்டப்பில் வந்து நம்ம விவசாயிகள் வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சிலாம் பண்ணுறதுக்கான டெஸ்ட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்கியா. ஆனால் முழு தொகையும் நம்மளே கட்டி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு இயற்கை விவசாயி ஏதாச்சும் ஒரு இதை கொண்டு போய் மாட்டு மேல் செஞ்சு கொண்டு கொடுத்தோம்னா அதை வந்து முழு தொகையும் நம்மளே கட்டாமல் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான மானி, அதுமாரி இதான நுட்பமான, அதுமாரி ஒரு விவசாயி வளர்றதுக்கான இது, அவன் அந்த மாட்டை வச்சு இது பண்ணுறதுக்கானது டெஸ்ட்டுக்கான பணத்தை நம்மளே முழுமையாக பண்ண வேண்டியது. 5,000 ரூபாங்கிறது ஒரு டெஸ்ட்டுக்கு சாதாரண பணம் இல்லையா. 5,000 ரூபாங்கிறது நம்ம 100 கிராம் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 5,000 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து இது போன்ற திட்டங்களுக்கு அரசாங்கமோ இல்லை காப்பீடோ ஏதோ ஒன்று அரசாங்கம் மூலியமாக கிடைச்சா நல்லாயிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தோ கிடைச்சா நிப்பத்துக்கு இந்த மாதிரி பரிந்துரைகளை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. ஏன்னா லாஸ்ட் மந்த் நான் போனேன், நிமிஷத்தில் இந்த நிகழ்வுமே நடந்துச்சு. அவங்கள்ட்டே சொன்னேன், உங்க இதுகிட்ட சொல்லுங்களேன் கொஞ்சம் இது மாதிரி எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது 50% மாநிலத்திலே ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு. நம்ம காணொலி மூலமா ஏதாவது அரசாங்க அதிகாரிகள் கேட்டால் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதையே அந்த விஷயத்த சொன்னேன் நான்.
இதுல ஐயா இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுறதன் மூலமா உங்களுக்கு போதுமான அளவு இந்த செலவுகள்லாம் போக வருவாய் அப்படிங்கிறது ஓரளவு திருப்தி அடையக்கூடிய அளவுல கிடைக்குதாங்க ஐயா?
விவசாயத்துல வருமானம் இல்லைன்னு சொல்றது வந்து நம்ம எல்லாரும் சொல்லிட முடியாதுயா. இதுல வந்து என்னன்னா ஒன்றும் விவசாயம் பண்ண தெரியலாங்க, வருமானம் இல்லைன்னு. நட்டம்னு சொன்னா விவசாயம் பண்ண தெரியாம இருக்கணும், இல்லைன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இது ரெண்டுல தான் ஏதாச்சும் நடக்கணும். லாபம் இல்லாமலாம் விவசாயத்தெல்லாம் தொடர்ச்சியா செய்ய முடியாதுயா. எனக்கு லாபம் இல்லாமலாம் நான் செய்யலையா. லாபம் இல்ல, லாபங்கள் கம்மியா இருக்கணும் வந்து நட்டம் வரதுங்கிறது நம்ம ரசாயன உலகங்களை நீங்க அதிகமா பயன்படுத்தினால. இப்ப இயற்கை விவசாயத்துல எனக்கு 8 மூட்டை விளைஞ்சாவே போதுன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மருந்து போட்டு பத்து மூட்டை விளையிறத நம்ம மருந்தே போடாம எட்டு மூட்டை அப்படிங்கும் போது லாபத்தை நோக்கி தான் நம்ம போவோம். ஏன்னா 100 குழியில தொடங்கிய நம்ம இன்னைக்கு வந்து 17 ஏக்கர்ல விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றோங்கும் போது நம்ம லாபம் இருந்தா தானே நம்ம அதிகபதிக்க படுத்திக்கிட்டே போறோம். அதனால நம்மளே மதிப்பு கூட்டி நம்மளே விவசாயி எப்ப தராசு பிடிச்சி நம்மளே வியாபாரியா விற்க உட்படுறோமோ அப்ப நான் கண்டிப்பா நமக்கு லாபம் கிடைக்கியா. நெல்லா விற்கிறதுல எந்த விவசாயிக்கு லாபம் வராதியா. அதனாலதான் நட்டத்துக்கு காரணமே அதான், நீங்க அவங்கவுங்க உற்பத்தி பண்ணி அவங்களே வித்தோம்னா அதோட ப்ராஃபிட் நமக்கு வரும். இதே இல்லைன்னா நெல்லை வாங்கி 100 பெரிய ஆலை நிறுவனங்கள் விற்கிது, பெரிய கம்பெனிகள் விற்கிது, அப்ப அவங்க தானே லாபம் அடைய முடியும். நம்மளே வித்தாதான் நம்ம லாபம் அடைய முடியும். பக்கத்துல 1 ஏக்கர் உற்பத்தி பண்ணீங்கன்னா 4 பேர்லேருந்து 5 பேர்லாம் வருஷத்துக்கு சாப்பிடலாம். அப்படிங்கும்போது குறுசீர விவசாயிகள் தான், 2 ஏக்கர் 3 ஏக்கர் உள்ள வந்தாங்க. ஒரு 8 பேருக்கு நம்ம வருஷம் முழுவதும் விற்க முடியலன்னா அவங்க எப்படி அதை மார்க் சந்தைப்படுத்துவீங்க? இந்தந்த நிறுவனங்களும் எப்படி எப்படியும் சந்தைப்படுத்துறாங்க, நம்மளால ஏன் சம்மந்தப்படுத்த? ஒரு 8 நீங்க 2 ஏக்கர் வச்சிருக்கவங்க குறைஞ்சபட்சம் 8 பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்க முடியும், 8 பேர்லேருந்து 10 பேருக்கு வருஷத்து முழுவதும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த கணக்கில் போனோம்னா தான் நம்ம துல்லியமா ஒரு சந்தைப்படுத்துலேருந்து எளிமைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
ஐயா, பொதுவா உங்களை போன்ற இந்த இயற்கை வேளாண்மை செய்யக்கூடியவங்க நிச்சயமா வீடுகளில் மாடுகள் ஆடுகள் போன்ற அந்த கால்நடைகளை நிச்சயமா பராமரிப்பீங்க. அது வயல்களுடைய பணிகளுக்காக இருந்தாலும் சரி, வீட்டினுடைய பொது பயன்பாடுகளுக்கு இருந்தாலும் சரி, இப்ப கால்நடையுடைய பயன்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஐயா?
ஐயா, நம்மகிட்ட வந்து தஞ்சாவூர் குட்டை இருக்கியா, ஒரு 4 வகையான நாட்டு மாடுகள் இருக்கு. நம்ம சீவு மாடும் வளர்த்திருக்கோம், பாலுக்காக சீவு மாடும் வளர்த்தோம். நாட்டு மாடுகள் வந்து நம்மகிட்ட ஒரு 4 வந்து 5 மாடு நாட்டு மாடு இருக்கியா, தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 4 மாடு இருக்குது. சாகிவாளுன்னு 1 மாடு இருக்கியா நம்மள்கிட்ட, இந்த 4 மாடு இருக்கு. இது இல்லாமல் ஒரு இப்போ நம்ம மொத்தம் நம்மளோட ஒரு 15 மாடு மேலே இருக்குது, சீவ மாடுகள்லாம் சேர்த்தா நம்ம வச்சிருக்கிட்ட இப்போ வச்சிருக்குது. இப்போ ஏன்னா நாட்டு மாட்டு பாலே 175 ரூபா விற்கிது, சில இடத்துல 175 ரூபா பால் உற்பத்தி. ஏன் இதுன்னா வாங்கி விற்கிறவங்க தான் 45 ரூபா 50 ரூபா விற்கிறாங்க, இங்கே எடுக்கிறது 22 ரூபா 23 ரூபாய்க்கு தானே எடுக்கிறாங்க ஒரு லிட்டருக்கு. நம்ம கலந்து போட்டோம்னா 22 ரூபாங்கும்போது தான் நமக்கு நட்டம் வருது. டைரெக்டாக நம்மளே விற்பனை செய்யும்போது தான் நமக்கு லாபம் வரும். 45 ரூபாய்க்கு விற்கிறதுங்க, 22 ரூபா நீங்கள் நல்லா பாருங்க. நான் மாடை வாங்கி அதை புல் எடுத்து போட்டு அதுக்கு தீனி போட்டு எல்லாம் பண்ணி மாடை பாலை கறந்து 22 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க பாலே கறந்துட்டு போய் இங்கே டிரான்ஸ்போர்ட் மட்டுமே அவங்களுக்கு 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க பால். அப்போ யார் லாபம் அதிகமாக அடையிறானா அவங்க எந்த உழைப்புமே இல்லாமல் லாபம் அடையிறது முடியுது. நம்ம எல்லாம் செஞ்சு நமக்கு 22 ரூபா தான் கிடைக்குது லிட்டருக்கு. தீவனத்தெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சொற்பமான காசு தான், 4 ரூபா 5 ரூபா தான் லிட்டருக்கு கிடைக்குது. இப்போ நம்மளே விற்கும் போது தான் லாபம் வரும். நம்மளே விற்காம இன்னொருத்தங்களை விற்க சொன்னால் லாபம் அவங்களுக்கு தான் போவோம். யார் இடையில விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம் போகுது. அதனால நம்ம ஏன்னா பால் வந்து எல்லாம் நிறைய இடத்துல தட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் உண்மையாக நேர்மையாக நல்ல குவாலிட்டியான பொருளை கொடுக்கும்போது உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு பார்க்க வந்துட்டாங்க ஐயா. முன்னாடி மாதிரிலாம் அங்கே நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, தேடி நீங்கள் டவுனில் ஒரு பகுதியில் வச்சு விற்றீங்கன்னா பாலை கொண்டு ரோட்டோரத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்குது, அங்கே வச்சு விற்கும்போது பாலுக்கான தேவை அதிகமாக இருக்குது. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கலக்காமல் நாட்டு மாட்டு பாலும் கொடுத்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. நம்மளும் நாட்டு மாட்டு பாலை கரெக்டாக கரெக்டாக கொடுக்கணும்ல, சீவ மாட்டு பாலை கொண்டு நாட்டு மாட்டு பாலும் விற்றோம்னா நம்மள்கிட்ட அப்புறம் எப்படி வியாபாரம் போகணும்? அதுதான் நமக்கு காரணமே.
ஐயா, இந்த சூழல்ல இந்த பாரம்பரிய நெல் ரகங்களோட உங்களுடைய எதிர்கால திட்டமிடல், இந்த இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேளாண்மை முறைகளை இன்னும் நான் எதிர்காலத்தை மேம்படுத்தணும், ஒரு வருவாயை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்துல என்ன மாதிரியான ஒரு திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க ஐயா?
ஏன் நம்ம வேளாண்மைங்கிறது நீண்ட நாள் திட்டம் ஐயா. ஒரே நம்ம குறுகிய காலத்துல நம்ம பண்றதுனால தான், ஏன்னா இப்ப நம்ம விதை வாங்குறவங்க சொல்றேன், என்ன நம்ம மேனேஜ்மெண்ட் பண்றது என்னன்னா நம்ம விதை உழுது புட்டு விதை வாங்க ஆளையிறோம். நம்ம இந்த வருஷம் என்ன ரகத்தை நட போறோம் என்னன்னு தெளிவான திட்டமிடுதல் இருந்தாவே 90% நம்ம சந்தைப்படுத்தினதுக்கு ஈக்குவல் ஆயிரியா. அதனால அடுத்த வருஷம் நம்ம என்ன ரகத்தை உற்பத்தி பண்ண போறோம், அதாவது கருப்பு கவுனியை தான் உற்பத்தி பண்ண போறோம்னு எல்லாரும் இந்த அடுத்த வருஷம் கருப்பு கவுனி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி ரேட்டு குறைஞ்சி போறோம். என்னென்ன ரகங்களை உற்பத்தி பண்ணால் அதிகமாக விற்க முடியுங்கிறத விட எந்த ரகத்தை அதிகம் நமக்கு ஈல்டு தரும், எது கம்மியான ஈல்டு தரும், அந்த ரகத்து என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு திட்டமிடுதலோட போனோம்னா இந்த மதிப்பு கூட்டி விற்பதுக்கு அவ்வளோ வைக்கலாம், அரிசியா வைக்கலாம், ரவை வைக்கலாம். இப்போ வந்து நூடுல்ஸ் தயாரிக்கிறாங்க நம்ம நெல்லிலேயே அரிசியிலேயே நூடுல்ஸ் தராங்க. அதுமாரி என்னென்ன ரகங்களை அதிகமாக நம்ம வந்து மதிப்பு கூடுதல் பண்ணதாயே பண்ண முடியும். அதனால எதிர்கால திட்டம் நமக்கு என்னன்னா இயற்கை விவசாயத்துல நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் பரப்பளவை, இன்னும் உற்பத்தி கஸ்டமருக்கு அதிகப்படுத்தணும் தான் நம்மளோட நோக்கமா இருக்கு, குறைக்கணும் இல்லை. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் சந்தைப்படுத்த முடியாம வெளியேறி போயிட்டு இருக்காங்க. சந்தைப்படுத்த முடியாமன்னா உற்பத்தி பண்ண பொருள் என்னகிட்ட இருக்குன்னு சொன்னாதானே மற்ற மக்கள் வாங்குவாங்க. அதை வெளிப்படுத்துவதற்கு தவறுனால தான் இப்போ நிறைய இயற்கை விவசாயிகள் நம்ம வெளியில வர வேண்டியதா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க்கெட்டு பிடிக்க முடியும். நம்ம எடுத்தோடனே டக்குன்னு ஒரே நேரத்தில் பெரிய விளம்பரம்லாம் கொடுத்து மார்க்கெட்டு பிடிக்க முடியாது. எதிர்காலத்தில் நம்ம என்ன திட்டமிடுறோன்னு 10 பேருக்கு சொன்னால் தானே நம்ம என்ன உற்பத்தி போடுறோன்னு சொல்லாமல் இருந்துக்கிட்டு நம்ம விற்கல விற்கலன்னு சொல்கிறத விட, எதிர்காலத்தில் இயற்கை வர்றவங்க ஒரு திட்டமிடுதோடு வந்தாங்கன்னா அதுலேருந்து தோல்வி உரத்துக்கு வரலாம் இல்லையா. ஏன்னா பொய்யான தோட்டத்தை வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் விவசாயம் பார்த்துட்டு அது விவசாயம் பண்ணலாம்னா, ஏன்னா கடல் நிலவரம் வர மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன், கள்ள நிலவரம் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற விவசாயம் என்பது வேறு, மாடித்தோட்ட விவசாயம், மாடித்தோட்ட விவசாயத்தை 2% கூட நம்ம தேவையில் தீர்க்க முடியாது. ஒட்டுமொத்த தேவையில் 2% கூட தீர்ப்பு செய்ய முடியாது. எல்லாமே மாடித்தோட்டம் ஒரு பொழுதுபோக்கு விவசாயமாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால வயலும் பொழுதுபோக்கு விவசாயம் மாதிரி வீக்கெண்டில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் வீக்கெண்டில் பார்த்தாலும் முழுமையாக அடுத்தது அந்த தொழிலில் இறங்கினதாயே நம்ம இது பண்ண முடியும், ஒரு தெளிவு வர முடியும். நீண்ட நாள் திட்டம் எந்த புதுசாக வர இயற்கை விவசாயிகளுக்கு நீண்ட நாள் திட்டத்தோடு வந்தால் அந்த திட்டத்தை ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் நம்ம அந்த இலக்கை அடையிறதுக்கான திட்டத்தை இப்போ வகுத்துக்கிட்டே போனோம்னா நம்ம எளிமையாக வந்து சந்தைப்படுத்தல ஒரு நேரத்தில். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் அதிகபட்சத்தில் பேர் அடுத்தடுத்த வர்ற ஃபியூச்சரில் ஃபுட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குயா.
ஐயா, இது வரைக்கும் குறிப்பாக பாரம்பரிய நெல் விதைகளை எப்படி நம்ம பயன்படுத்துறது, என்னென்ன மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு, அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு, அதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு, அதுல இருந்து எப்படி வெளிவர்றது, பூச்சி தாக்கங்கள் அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான விரிவான ஒரு அனுபவ பகிர்வா நேர்காணல வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேர்களே, இதுவரை இயற்கை விவசாய முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடி பற்றி ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய தஞ்சாவூர் மாவட்டம் கீழநடார் கிராமம் இயற்கை விவசாய திரு இளந்திரையன் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற அருமையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.